நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை த்ரேட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டிலியன் அவர்கள் ஆபத்தை விளைவிக்கும் ஆப்பிரிக்கா கெளுத்தி மீன்கள் குறித்து பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். இந்தியாவில் அதற்போல் ஏதாவது மீனினங்கள் நமக்கு அழிவு தருகின்றனவா என்று வினவியிருந்தனர். அவர்களுக்காகவும் மற்றும் நாம் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரை நல்ல நன்னீர் மீனினங்கள் இருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக கடந்த 200-250 வருடங்களாக ஒரு சில மீன் வகைகளை வெளிநாட்டு மீன் வகைகளை நாம் அறிமுகப்படுத்தி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ், அதாவது ஆப்பிரிக்கன் கெளுத்தி, கிளேரியஸ் கேரிபினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க மீன் வகையை நம்ம இந்தியாவில் பரவலாக எல்லா இடத்துலையும் காணலாம். ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் அந்த பேரே சொல்லும், இந்த மீன் வந்து ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சொந்தமான மீன். இதுக்கு அதிகமான நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் புரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனாலையும் பல உலக நாடுகள் இதை விரும்பி வளர்த்தாங்க. 1950 அப்புறம் கிட்டத்தட்ட அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பல தேசங்களில், மியான்மார் இந்த மாதிரி தேசங்களில் இந்த மீனை வேண்டி விரும்பி வளர்த்தாங்க. பண்ணையில் வளர்க்குறவரில் இந்த மீனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் பண்ணையை தாண்டி வைல்டு என்வரான்மெண்ட், அதாவது ஒரு ஆற்றுக்கோ ஒரு ஏரிக்கோ இது போகும்போது இது விளைவித்த தீங்கு வந்து மிகப்பெரியது. அதே வகையில் தான் நமக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 1950-60 காலகட்டத்தில் பங்களாதேஷில் இந்த மீன் அதிகமாக வளர்த்தாங்க. இதோட வளர்ச்சியும் இதோட டேஸ்ட்டும் நிறைய பேருக்கு பிடிச்சி போனதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீன் வெஸ்ட் பெங்காலில் நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சு. அப்படி இருந்ததில் வந்து 1970 வருடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, 70-80 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராவில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆந்திராவிலேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 10 வருடங்களில் இந்தியா முச்சூடும் ஒரு சில பகுதிகளை தவிர எல்லா இடத்துலையுமே வந்து மீன் வளர்ப்பவர்கள் இந்த மீனை அதிகமாக வேண்டி விரும்பி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதில் நல்ல லாபமும் பார்த்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீன் வந்து ஆப்பிரிக்காவோட பல நாடுகளில் சர்வசாதாரணமாக புழங்கக்கூடிய ஒரு மீன். இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ், அதாவது கிளேரியஸ் கேரிபினஸ், இதோட வளரும் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5-1.7 மீட்டர் வரலையும் வளரும் சராசரியாக. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 60 kg வரலையும் இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த விதமான உணவும் போட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த உணவை போட்டாலும் இது சாப்பிடும். அதனால தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாமிச கழிவுகளை கொண்டாந்து கொட்டி இந்த மீனை வளர்க்குறாங்க. மாமிச கழிவுகள், தாவரத்தோட வேஸ்ட்டு, உச்சம், சமயத்தில் சாப்பாடே போடாமல் இருந்தாலும் சரி, ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு மீனாக இது இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மீனை மற்ற மீன் இனங்களோடு சேர்த்து வளர்த்தாங்க. இந்தியாவில் வளர்க்கக்கூடிய மீன் இனங்களோடு சேர்த்து பண்ணைக்குட்டையில் வளர்த்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர என்ன ஆச்சு அப்படின்னா, பண்ணைக்குட்டையில் இருந்த மற்ற மீனெல்லாம் தின்னு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதில் இன்னொன்று உணர்ந்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ இந்த மீனை மட்டும் தனியாக வளர்த்தா என்ன அப்படின்னு இப்படி தான் தனியாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ், ஆப்பிரிக்கன் கெளுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனை வந்து ஒவ்வொரு பண்ணையிலையும் தனியாக இந்த மீன் மட்டும் மானோகல்ச்சராக வளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, 1970 அப்புறம் 1997 இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மழை வெள்ளப்பகுதிகளிலேருந்து அந்த பாதிப்பு வரும்போதில் அந்த குளத்துலேருந்து இந்த மீன் எஸ்கேப் ஆகி நல்ல நீர்நிலைகளை நோக்கி போக ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் 96 வருடம் இந்தியா மூச்சுடும் பரவலாக இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது உணரப்பட்டது எல்லாராலையும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்றைய காலகட்டத்தில் இது இந்தியாவில் இல்லாத ஆறுகளே கிடையாது, குளங்களே கிடையாது, ஏரிகளே கிடையாது, எல்லா இடத்துலையும் பல்கி பருகி இருக்குது. இப்போது நம்மளோட இந்தியாவோட மிகப்பெரிய நதியான கங்கை, யமுனா, அதுக்கப்புறம் தெற்கே வந்தீங்க அப்படின்னா காவேரி, பாலாறு, பெரியாறு, இந்த நதிகள் எல்லாத்துலேயுமே இந்த மீனை இப்போ பார்க்கலாம். அதேமாரி சின்ன சின்ன ஏரிகள், அதி முக்கியத்துவம் வாய்ந்த வேம்பநாடு லேக், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, பண்ணைக்குட்டையிலேருந்து இது எஸ்கேப் பண்ணதான், மழை காலத்தில் எஸ்கேப் பண்ணதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணைக்குட்டையில் இருக்கிறவர்களையும் இந்த மீனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பண்ணைக்குட்டையை தாண்டி இது வெளில வந்துருச்சு அப்படின்னா இயற்கைக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணுவோம். இது நம்மளோட ஆற்றுப்பகுதிக்கு வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா, நம்மளோட நன்னீர் மீனினங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சு. இது எந்த இடத்துக்கு போச்சோ அந்த இடத்துல இது மட்டும்தான் இருக்குது, மற்ற மீனினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத அரசாங்கம் உணர ஆரம்பிச்சுது. இந்த காலகட்டத்தில் 97 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட MOFCC கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மீன் வளர்க்குறத தடை பண்ணுறாங்க, இது வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட தொடர்ச்சியாக 2000 நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், NGT அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்திய பசுமை தீர்ப்பாயம், அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா 2000 இந்த மீனை வளர்க்கக்கூடாது, வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. இப்போ இந்த மீன் யாருமே வச்சில்லையா வளர்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 20 நம்ம சொன்னம ஒழிஞ்சு சட்டம் அப்படிங்கிறது பேப்பரில் இருக்குது நடைமுறைக்கு இன்னும் வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 2020 ஒரு நியூஸ் வருது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷை நிறையா வளர்க்குறாங்கன்னு. உடனே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஏரியாவில் 150 இந்த ஒரே ஒரு மீனை மட்டும் கல்ச்சர் பண்ணுறாங்க. உடனே இதை அழிக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவிடுது. எவ்வளோ தெரியுமா பிடிச்சி அழித்தாங்க? 10,000 ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷை அந்த ஒரே ஒரு மாநிலத்திலேருந்து மட்டுமே எடுத்து அழித்தாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்தியா முச்சூரும் இருக்கிற பல மாநிலங்கள்லையும் யூனியன் டெரிட்டரிகள்லையும் இந்த மாதிரியான நியூஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை வளர்க்கக்கூடாதுங்கிற நியூஸ் ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் சொன்னாங்க, ஒவ்வொரு மாவட்ட மீன்வளை ஆராய்ச்சி துறையத்துலேருந்தும் இது மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, இதை வளர்க்காதீங்க இதை விற்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் கடந்த மாதம் கூட கோயம்புத்தூர் சந்தையில் இந்த மீனை வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா இதை கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மீன் இன்னும் நம்மளுடைய சந்தையிலையும் நம்மளுடைய கண்ணிலையும் பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மீன் பரவதுனால ஏதாவது நஷ்டத்தை நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாதிரி நம்ம ஏதாவது ஃபேஸ் பண்ணோமா? ஏன் இப்போ நீங்கள் வந்து இதை பெருசுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதுதான் கிடையாது. ஆற்றுலையும் குளத்துலையும் இந்த மீன் வந்த பிறகு அங்கே இருந்த நம்மளோட நன்னீர் மீன் இனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. மீனை மட்டும் கிடையாது, நண்டு நத்தை இன்னும் சிறு சிறு உயிரினங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும், நம்மக்கிட்ட சாலிடாக ஒரு எவிடென்ஸ் இல்லை. இந்தந்த மீனினங்கள் அழிஞ்சிருக்கு, இவ்வளோ இடத்த இது அழிச்சிருக்கு, இவ்வளோ பொருளாதார நஷ்டம் பண்ணிருங்கிறது இந்தியாவில் இதுவரையும் இல்லாத மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இதை நம்ம செய்யணும், இதுதான் ரைட் டைம். அப்படி செய்யாத பட்சத்தில் இப்போதைக்கு நமக்கு பொருளாதார லாஸ் இல்லை, ஆனால் பயோடைவர்சிட்டி லாஸ் விசிபிளாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம அதை குவான்டிஃபை பண்ணலை. இன்னும் ஒரு சில வருடங்களில் இது தொடர்ந்துச்சு ஆனால் நிறைய பொருளாதார பின்விளைவுகளை மட்டுமல்ல ஹெல்த் ரிஸ்கையும் நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். என்ன காரணம்னா சமீபத்தில் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த மீனை ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை வகையில் சாப்பிடாதீங்கன்னு தமிழ்நாட்டிலே சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா இது சில டிசீஸை பரப்புது அப்படின்னு. ஏன் டிசீஸை பரப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிச கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்க. உதாரணமாக வந்து இந்த கறி கடையிலேருந்து, கோழி கடையில், கோழி இறைச்சி கடையிலேருந்துலாம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்தெல்லாம் கொண்டு போய் இந்த மீன் வளர்ப்பு குட்டையில் கொட்டுறாங்க. அப்படி குட்டையில் கொட்டும் போது அதை சாப்பிட்டு இந்த மாமிசத்தை சாப்பிட்டு வளரக்கூடிய மீனுக்கு ஒரு விதமான டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜனை அதை கேரி பண்ணிட்டு வருது. அப்படி வரும்போது நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு சில டிசீஸ் அதை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் திண்ணமாக நம்புகிறாங்க. எனவே நண்பர்களே, இந்த மீனை வளர்ப்பதை நாம் தடை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த மீனை பொதுவெளியில் பார்க்கும் பட்சத்தில் தகுந்த அதிகாரிகளிடம் இதை நாம் ஷேர் செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது ஆபத்தை விளைவிக்கும் ஆப்பிரிக்கா கெளுத்தி மீன்கள் குறித்து த்ரேட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.